சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம போன திருவிளையாடல் 9வது திருவிளையாடலில் சிவபெருமான் காஞ்சன மாலைக்காக 7 கடலையும் மதுரைக்கு அழைச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 10ஆம் திருவிளையாடல் என்ன தெரியுமா? விண்ணுலகம் போயிட்ட மலையத்வஜ பாண்டியனை திருப்பி மதுரைக்கு கூப்பிட்டு வர்றது. மலையத்வஜ பாண்டியன் யாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனாட்சி அம்மையோடைய அப்பா, காஞ்சன மாலையோடைய கணவர். 10ஆம் திருவிளையாடல்ல காஞ்சன மாலை அந்த 7 கடல் பொய்கையில போய் நீராடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அந்த 7 கடல் பொய்கையில மலையத்வஜ பாண்டியனோட நீராட போறது தான் நம்ம பார்க்க போறோம். 7 கடலும் நகரோட பொய்கைக்கு இப்போ வந்தாச்சு. ஈசன் மீனாட்சி அம்மைய கூப்பிட்டு, மீனாட்சி, உன்னோட அம்மா 7 கடல்ல நீராடணும்னு விரும்பினாங்க இல்லையா, அந்த 7 கடலும் இப்போ இங்க மதுரை மாநகருக்கே வந்தாச்சு. உன் அம்மாவை அழைச்சிட்டு வந்து விவரத்தை சொல்லு. இனிமே அவங்க இங்கேயே நீராடலாம், ரொம்ப தூரம் யாத்திரை போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மைக்கு ஒரே சந்தோஷம். உடனே தன்னோட அம்மா கிட்ட ஓடி போய் விவரத்தை சொல்றாங்க. காஞ்சன மாலை அப்படியே கண்கள் விரிய, அப்படியா அப்படியான்னு அதிசயிச்சு கேக்குறாங்களாம். அவங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்னி வேர்ல்டு போகணும், டிஸ்னிலேண்ட் போகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், எக்ஸ்பென்சஸ்க்கு ரெடி பண்ணணும், அப்புறம் அப்பா அம்மாவோட ஒர்க் எல்லாம் பார்த்து வெக்கேஷன் வரும்போது பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிளான் பண்ணால் தான் போக முடியும் இல்லையா. ஆனால் ஒரு நாள் ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. அப்பா சொல்கிறாங்க, உனக்கு வேணுங்கிற அந்த டிஸ்னி லேண்டு வந்து நம்ம ஊருக்கே நான் வரவழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உடனே போகலாம் இல்லையா, அப்போ ஒரு 1/2 hour கிளம்பி போயிடலாம் இல்லையா. அந்த மாதிரி தான் காஞ்சன மாலைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, 7 கடல் பொய்கையா, 7 கடலும் சங்கமிச்சு வந்திருக்கா, முதல்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு அவங்க தள்ள மாட்டாத ஒரே சந்தோஷமான சந்தோஷம். 7 கடல் ஒன்றா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கடலே அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். நீங்கெல்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு கடல்லே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆழம் அதை பார்க்கையிலே அதனுடைய ஆழம் வந்து தெரியும். ஒரு கடலே அப்படி இருந்துன்னா, 7 கடல் ஒன்றா இருந்தா அது பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும்ல, எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த 7 கடலும் அவங்க ஊருக்கே மதுரைக்கே வந்துட்டா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். காஞ்சன மாலைக்கு தாங்க முடியாத சந்தோஷம். போகணும், உடனே அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் தன்னோட மகளை மணந்த ஈசன் இயற்கையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் அப்படின்னு அவங்க பார்த்து பார்த்து அசந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன் மேலே இவ்வளவு கருணையா, நான் வந்து அப்படியே நடந்து போய் யாத்திரை போயிருப்பேன், எனக்காக 7 கடல் பொய்கைய அப்படியே இயற்கையவே மாற்றி இந்த ஊருக்கு வர வச்சிருக்காங்களா, அப்போ என் மேல அவ்வளவு கருணையா அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்ச ஈசன் இனிமே தன் மகளுக்கும் தன் கணவர் விட்டுட்டு போன இந்த மதுரை மாநகருக்கும் ஒரு சின்ன குறை கூட வராம கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. முதல்லயே தெரியும், ஆனா இன்னமும் அவங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துற அளவுக்கு இது பெரிய நிகழ்வு இல்லையா, அதனால ரொம்ப மகிழ்ந்து போய் இருந்தாங்களாம். இப்போ 7 கடல் பொய்கை வந்தாச்சு, உடனே நம்ம எல்லாம் போய் பீச்சில் ஆற்றுல குதிக்கிற மாதிரி டபக்குன்னு போய் குதிச்சிட முடியுமா? அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு இல்லையா, அந்த நியதிகள்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காஞ்சனமாலையும் மீனாட்சி அம்மையும் வேதியர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கடல்ல நீராட என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க எல்லாம் வந்த பிறகு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏழு கடல் பொய்கையும் வந்திருக்கு, அது எவ்வளவு புனிதமானது, இந்த புனிதமான ஏழு கடல் பொய்கையில எப்படி கரெக்டான நியமங்களை கடைபிடிச்சு நீராடணும் அப்படின்னு முறைகளை எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. என்னன்னா, ஆண்கள் நீராடணும்னா விதிகள் கொஞ்சம் கம்மி. குளிச்சு சுத்தமான ஆடைகள் உடுத்துனா போதும், நேரா போய் நீர்நிலைகள்ல புண்ணிய நீராடலாம். ஆனா அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்களா, பயந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்க இல்லையா. மீனாட்சி அம்மை மாதிரி ரொம்ப சில பேர் தான் பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சு ரொம்ப திடகாத்திரமா வந்து இருப்பாங்க, வீரமானவங்களா இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு என்ன விதி அப்படின்னா, பெண்கள் தனியாக நீராட கூடாது, கணவனோடையோ மகனோடையோ தான் நீராடணும்னு ஒரு விதி இருந்தது. இத ரெண்டு பேரும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்க காஞ்சனமாலை கணவனும் இல்ல, மகன் கிடையாது, மகள் தான், மீனாட்சி அம்மை தான் மகள் தான் இருக்காங்க. அதனால கணவனும் இல்லை மகனும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராடலாம் அப்படின்னு இந்த வேதியர்கள் சொல்றாங்க. மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை கிட்ட ராஜ்யத்தை கொடுத்த உடனே விண்ணுலகம் போயிட்டாரு. காஞ்சனமாலைக்கு மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், வேற வாரிசுகள் இல்ல. அதனால வேற வழி இல்லாம கன்றை பிடிச்சுக்கிட்டு தான் நீராட வேண்டிய நிலைமை. அதை நினைச்சு காஞ்சனமாலை ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இப்படி எல்லாரும் பார்க்க யாரும் இல்லாதவ மாதிரி ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராட வேண்டி இருக்கே, பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏழு கடலையும் இருக்கிற இடத்துக்கே வரவழைச்சு என்ன பயன், யாரும் இல்லாம அனாதையா ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு தானே நீராடினா இந்த காஞ்சனமாலை அப்படின்னு கேலி பேசிடுவாங்களே அப்படின்னு ஒரே வருத்தமா. இந்த வருத்தத்துல ஏழு கடல் பொய்கை மதுரைக்கு வந்தது கூட மறந்து போச்சோம். எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா ஈசன், அதனால அவருக்கு இந்த மனக்குறையும் புரிஞ்சிருச்சு. உடனே தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்தே மேலுலகத்தை பார்த்தாராம். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து மேல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்கை தெரியும், கிளவுட்ஸ் தெரியும். ஆனா ஈசன் இல்லையா, இறைவன் இல்லையா, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மேல உலகத்தை பார்த்ததும் விண்ணுலகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் என்ன ஆர்டர் கொடுக்க போறாருன்னு புரிஞ்சிருச்சு. இந்திர லோகமே தெரியுது அவருக்கு. அந்த இந்திர லோகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் தனக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போறாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. காஞ்சனமாலையோடைய கணவன் அதாவது மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் இந்திர லோகத்துல இந்திரனுக்கு அருகில் தான் இருந்தாராம். இறைவன் விருப்பம் தெரிஞ்சதும் உடனே இந்திரன் அவரை சகல மரியாதைகளோடையும் இந்திர விமானத்துல மதுரை மாநகருக்கு அனுப்பி வச்சிட்டாராம். இப்போ காஞ்சனமாலைக்கும் மீனாட்சி அம்மைக்கும் இது செகண்ட் சர்ப்ரைஸ். அதுவும் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். முதல் சர்ப்ரைஸ் அட்லீஸ்ட் ரெக்வெஸ்டா பெருமானுக்கு மீனாட்சி அம்மை சொன்னாங்க. இது காஞ்சனமாலை மனசுல இருந்த வருத்தம் மட்டுமே, அவங்க வெளியவே சொல்லல. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கிறவர் இறைவன். நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி உடனே மேலுலகத்துல இருந்து மலையத்வஜனை வர வச்சிட்டாரு. புஷ்பக விமானத்துல சகல மரியாதைகளோடையும் வந்த மலையத்வஜனை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை அரசியானதும் இறந்து போனார். அவர் இறந்து போகும்போது எப்படி இருந்தாரோ அதை விட யங்கா, இளமையா, தேஜஸோட, பயங்கர பொலிவோட வந்தாராம். காஞ்சனமாலை தான் இப்போ கொஞ்சம் வயசானவங்களா ஆயிட்டாங்க. காஞ்சனமாலைக்கு ஒரே சந்தோஷம், பெருமிதம். ஆஹா, எப்படிப்பட்ட மருமகன் எனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு கண்ணில் ஆனந்த கண்ணீர். தன்னோட கணவரை திரும்பி பார்த்த சந்தோஷம். அவர் கூட எப்படியாவது தானும் மேலுலகம் போயிடணும் அப்படிங்கிற தவிப்பு. இப்படி மிக்சடு எமோஷன்ஸ்ல இருந்தாங்களா காஞ்சனமாலை. மதுரை மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க. அவங்கள நல்லா அரசாண்டுட்டு இருந்த அரசர் இறந்து போனாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தது, வருத்தமா இருந்தது. மீனாட்சி அம்மைய தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மதுரை மாநகர் என்ன ஆகும், மீனாட்சி அம்மை என்ன வாங்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அரசரை திரும்பி பார்த்தாச்சு அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயா நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, மீனாட்சி அம்மையும் எங்களையும் விட்டுட்டு போனீங்கல்ல, பாருங்க நாங்கெல்லாம் ஈசன் அருள்ல எவ்வளோ நல்லா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு மலைத்வஜ பாண்டியனுக்கு காமிக்கிற சந்தோஷம். உங்களை ஆள்றதுக்கு இப்போ இறைவனே மதுரை மாநகருக்கு வந்திருக்காரு அப்படின்னு மலைத்வஜ பாண்டியனுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டுமா, தங்களோட அரசர் இறந்ததும் சொர்க்கம்தான் போயிருக்காரு, அவரை போலவே நாங்களும் நல்லவங்களா இருந்து சொர்க்கம் போகணும் அப்படின்ற உந்துதல் எல்லாருக்கும் வந்துதான். மீனாட்சி அம்மைக்கும் அரசாட்சி கிடைத்ததும் மலையத்வஜன் போனதால தன் அப்பா கிட்ட தான் எப்படி 8 திக்குகளையும் வென்று பெரிய சக்கரவர்த்தினியா இருக்கிறத, மதுரை மாநகர சிறப்பா ஆட்சி செய்யறதையெல்லாம், அவங்களுக்கு நல்லபடியா திருமணம் நடந்தது, இதையெல்லாம் தன் அப்பா பார்த்து தன்னை வாழ்த்தலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய கிடைச்ச பெரிய அருளா தன் தந்தை புஷ்பக விமானத்துல திரும்பி வந்ததை நினைச்சாங்க. எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், ஆரவாரம், வாழ்த்தொலிகள், மங்கள இசைன்னு அந்த மதுரை மாநகரமே ஆனந்த கூத்தாடிச்சோம். எல்லாத்தையும் பார்த்து மலையத்வஜ பாண்டியன் கண்ணீர் ததும்ப சந்தோஷத்தை அமைதியா வெளிப்படுத்தினாராம். தன் மனைவி காஞ்சனமாலை கரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில முறைப்படி நீராடினாராம். காஞ்சனமாலைக்கு இருந்த ஒரே கவலை அதுதானே, 7 கடல் பொய்கை இருந்தாலும் தன் கணவன் தன் கூட இருந்து நீராட முடியலையே, நாம ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சிட்டு அனாதையா நீராட போறோமே, அந்த வருத்தம் தானே அவங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ண மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்றாரு, காஞ்சனமாலையோடைய கைய பிடிச்சுக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில இறங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி நீராடினாங்களாம். நீராடினதும் அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் போய் சேர்ந்துட்டாங்களாம், சேர்ந்து போனாங்க. காஞ்சனமாலை இவ்வளோ நாள் தனியா இருந்தாங்க இல்லையா, இப்போ மலையத்வஜ பாண்டியன் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இத கேட்டதும் உங்களுக்கும் அந்த மாதிரி 7 கடல் பொய்கையில நீராடணும்னு ஆசை வருது இல்லையா. தினமும் காலையில குளிக்கும் போது இறைவனுடைய இந்த 10 திருவிளையாடலை நினைச்சாலே போதும், 7 கடலாடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சரி, ஒவ்வொரு புராணத்தையும் கேட்கும் போது நமக்கு குறிப்பிட்ட பலன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா. இந்த 10 திருவிளையாடலான விண்ணுலகம் சென்ற மலையத்வஜ பாண்டியனை திரும்பி அழைத்தலை கேட்டா என்ன கிடைக்கும், இத பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும். கடலுக்கடியில கிடைக்கும் செல்வங்களான பவளம், முத்து போன்றவை அடுத்த பிறவியில நிறைய கிடைக்கும். குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தனாகலாம். எல்லாரும் இந்த தீபாவளி அப்போ லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை பண்ணுவாங்களே, குபேரன் வந்து எனக்கு செல்வம் கொடுக்கணும்னு, நீங்களே குபேரன் ஆயிட்டா. அதான் இந்த 10 திருவிளையாடலை திரும்ப திரும்ப படித்தாலோ கேட்டாலோ நீங்களே குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆயிடலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. திருவிளையாடல் புராணம் முழுசையும் விடாம கேட்டுட்டு வாங்க. நமக்கு வேணுங்கிற உலகியல் அருளியல் செல்வங்கள் எல்லாத்தையும் இறைவன் தந்து வாழ்த்துவார். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சரியா? வணக்கம்.